శ్రీమదే రామానుజాయ నమః, శ్రీమత్ వరవరమునయే నమః, శ్రీమత్ ఖోదాయై నమః. అంజిగుడిక్కొర సందతియాய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலான ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்புரம். அந்த திருவாடிப்புரத்துக்கு அனுகுணமாக அவள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒரு சில சுவாபதேசார்த்தங்களை பிரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் கொண்டு சற்று அனுபவிப்போம். நாச்சியார் திருமொழியிலே ஐந்தாவது திருமொழியாக அமைந்திருக்கக்கூடியது மன்னபெரும்புகழ் மாதவன் திருமொழி. அது குயில் பத்தாக அமைந்திருக்கக்கூடியது. இதற்கு முன் திருமொழியிலே கூடலை நோக்கி என்னை நீ எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூடல் இழைத்தாள் ஆண்டாள். ஆனால் கூடல் அச்சேதனப் பொருளாகையினாலே அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இதனாலே வருத்தமுற்ற ஆண்டாள் என்ன செய்தாள்னா, இனி அச்சேதனப் பொருள்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனாலே அறிவுள்ள பொருளாக இருக்கக்கூடிய குயிலிடத்திலே பிரார்த்திப்போம்னு குயிலை நோக்கி நீ எம்பெருமானிடத்திலே கூவி அவனை என்னிடத்திலே சீக்கிரம் கொண்டு விட வேண்டும்னு அவள் அதோடைய காலிலே விழுவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பதிகம். குயிலுக்கு என்ன ஏத்தம்னா, சொன்ன வார்த்தைக்கு பிரதிவஜனம் சொல்லுகிற இயல்பையுடையது குயில். அதனாலே குயிலை நோக்கி தான் எம்பெருமானிடத்திலே சீக்கிரம் சென்று சேர வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள் இந்த பதிகத்திலே. இதிலே ஐந்தாவது பாசுரம், மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன், பொன்னடி காண்பதோராசையினால் என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா, இன்னடி சிலடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்ளுவன் குயிலே சாதிக்கிறாள். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபத்ரசாயியாக எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த வடபத்ரசாயியுடைய திருவடிகளை சேவிக்காமல் எனக்கு கண்ணுறக்கமாவதாவது இல்லை. அதனாலே குயிலே நீ என்ன செய்ய வேண்டும், விரைந்தவனிடத்திலே சென்று உலகளந்தானாக இருக்கக்கூடிய வடபத்ரசாயியை என்னிடத்திலே கூட்டி வர வேண்டும். அப்படி கூட்டி வந்தால் என்ன பிரத்யுபகாரம் செய்வாய்னு ஆண்டாளை பார்த்து குயில் கேட்டது. என்ன பிரத்யுபகாரம் செய்வன் தெரியுமா, இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவிப்பன். அதாவது ஸ்லாக்கியமாக போக்கியமாக நான் வளர்த்த கிளி இருக்கிறது, அந்த கிளியை உன்னோடு வந்து நட்பு கொள்ள செய்வன் நான். உனக்கும் அந்த கிளியினிடத்திலே நட்பு கொள்ள வேண்டும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நிறைவேற்றி வைப்பேன், அதுதான் நான் உனக்கு செய்யும் பிரத்யுபகாரம்னு ஆண்டாள் இந்த இடத்திலே சாதிக்கிறாள். இங்கே பல சம்பிரதாய விஷயங்கள் இந்த இடத்திலே கொட்டி கிடக்கிறது. முதலிலே எம்பெருமான் பரமபதத்திலே நித்தியசூரிகளுடைய திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போக்கியமாக எழுந்தருளியிருக்கிறான். அவன் என்ன செய்தான்னா, பரமபதத்தை விட்டுவிட்டு மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூரிலே வந்து துயில் கொண்டான். ஆண்டாளே ஒரு அன்னம், அவளைப் போல பல அன்னங்கள் சூழ்ந்து விளையாடுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர், அதை ரசிப்பதற்காகவே இங்கே வந்து எம்பெருமான் பள்ளி கொண்டான். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே சேவிக்கவில்லைன்னு ஆண்டாள் சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும்? பரமபதத்து எம்பெருமான் எங்கேயோ இருக்கிறான், அதனால அவனை காண முடியலை, அவனை சேவிக்க முடியலன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தான் இருக்கிறாள் ஆண்டாள், அப்போ பக்கத்தில் இருக்கிற வடபத்ரசாயியை சேவிக்க முடியலன்னு சொல்றாளே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு நம்பிள்ளை நஞ்சியரிடத்திலே கேட்பதாக ஒரு சம்வாதமானது அங்கே வியாக்கியானத்திலே காட்டப்படுகிறது. அதற்கு நஞ்சியர் அற்புதமான ஒரு சமாதானம் சொல்லுகிறார். ஆண்டாள் நம்மை போன்று இல்லை, நாம் கோயிலுக்கு சொன்னோன்னா எம்பெருமானை போய் சேவித்து மீண்டு விடுவோம், ஆண்டாள் அப்படிப்பட்டவள் இல்லை. எம்பெருமான் இடத்திலே சென்றால் அவனுடைய சீலகுணத்திலேயே உருகி அதையே நினைத்து கொண்டிருப்பாள். என்ன சீலகுணம்னா, இப்படி பரமபதநாதனாக இருக்கக்கூடிய இருப்பை விட்டு நித்தியசூரிகளுக்கு அருகானாக இருக்கக்கூடிய இருப்பை விட்டுட்டு ஊரை பிடித்து ஒருவனை வளைக்குமா போலே இங்கே வந்து படுத்துக்கொண்டு யாராவது ஒரு சேதனன் கிடைப்பானான்னு நம்மளை பார்த்துட்டு இருக்கான், நமக்காக இங்கே வந்து எழுந்தருளியிருக்கிறானே அப்படின்னு அவனுடைய சீலகுணத்திலே ஆழங்கால் பட்டு, அதனால என்ன ஆகும், காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு ஒண்ணுமே மூர்ச்சையடைந்து விட்டு நிடமையாக அடைவாள் ஆண்டாளை போன்று இருக்கிறவர்கள். இதனாலே சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்வார்களாம், இப்படி இவளை இழக்க ஒண்ணாது, இப்படி இவ போய் மூர்ச்சையடைஞ்சு விழுந்துட்டானா நம்ம என்ன பண்றதுன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி கோயிலுக்கே இவளை அனுப்பாமல் இருந்தார்கள் சுற்றுமுற்றத்திலே இருந்தவர்கள். அதனால ஆண்டாளும் இங்கே பிரார்த்திக்கிறார், எப்படியாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் ஐவான் தன் பொன்னடி காண வேண்டும் இந்த இடத்திலே ஆசைப்படுகிறாள்னு நஞ்சியா சொன்னதாக இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா, இத மாதிரி இருக்கிறவர்கள் உண்டான்னா அங்கே வியாக்கியானத்திலே பராங்குசனாகியுடைய நிலைமையும் இதே போல் இருந்தது. எங்கன்னா துவலில் மாமணி மாடமோங்கு பதிகம், அங்கே தோழியானவள் தாயை நோக்கி சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது பராங்குசநாயகியுடைய நிலைமையை. குழையும் வாழ்முகத்தேழையை தொலைவில் இமங்கலம் கொண்டு புக்கு, இழைகொள் சோதி செந்தாமரை கண்பிரான் இருந்தமை காத்திரீர். தாயார்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள் தெரியுமா? இவளுடைய சுவாவமும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் இவளை நேரம் எடுத்துக்கொண்டு போய் தொலைவில் இமங்கலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவை பண்ணி வச்சீர். சேவை பண்ணி வச்ச உடனே இவள் என்ன என்னானா, மழை பெய்தாலோக்கும் கண்ணநீரினோடு அண்ணு தொட்டும்மையார்ந்து இவள் நுழையும் சிந்தையல் அன்னமீர் தொழு மத்திசை உத்து நோக்கியேன்னு எப்ப பார்த்தாலும் அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு சொல்லிட்டே இருக்கிறாள். அந்த மாதிரி ஒரு பித்தேறி இருக்கிறாள் இவள். அதற்கு காரணம் நீங்க தான் அங்கே தோழி தாய்மாரை பார்த்து கூறுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அதே போல நிலைமை ஆண்டாளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சுற்றிமுற்றத்திலே இருந்தவர்கள் எல்லாம் அவளை வடபத்ரசாயியை சேவிக்க விடாமல் செய்தார்கள். அதனாலே ஆண்டாள் இங்கே குயிலை பிரார்த்திக்கிறாள், எப்படியாவது நீ சீக்கிரம் போய் சென்று அவனிடத்திலே சொல்லி அவனை இங்கே வரப்பார் அப்படின்னு சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது இது பாசுரத்துடைய முற்பகுதி. பிற்பகுதியிலே, இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன். அதாவது, நான் வளர்க்கிற கிளி எப்பேற்பட்ட சுவாவத்தை உடையதுன்னா, நல்ல அழகிய சோரை இனிய அடிசிலை உண்ணும், அதில் நல்ல பாலமுதையெல்லாம் ஊட்டி நான் வளர்த்திருக்கிறேன். அதனால என்னாலே வளர்க்கப்பட்ட இந்த கிளி வேற யாரிடமும் நட்பு கொள்ளாது. ஏன்னா அதற்கு நேரமே கிடையாது மற்ற வாழ்த்துல நட்பு கொள்வதற்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கிளியை உன்னோடு நான் தோழமை கொள்ளுவிப்பன், உனக்கு தோழி தோழனாக அதை நான் வரிப்பன் அப்படி என்று சொல்லுகிறாள் இந்த இடத்திலே. அதாவது, என்னுடைய காரியத்தை நீ செய்தாய்னா நான் உனக்கு சேஷப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடைமையையும் உனக்கு சேஷப்படுத்துவேன். என்னையும் என் உடைமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இவருடைய திருத்தகப்பனார் சாதித்தாரோன்னு. அதே மாதிரி குயிலே, நான் சொல்ற காரியத்தை மட்டும் நீ செய்ய, அதனால நானும் உனக்கு சேஷமாகி விடுவேன், என்னுடைய உடைமையும் உனக்கு சேஷமாகிவிடும். சுவாபதேசத்தினாலே குயிலுக்கு ஆச்சாரியன்னு கொள்ளலாம். எப்படின்னா, ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் சாதித்தார் சேர்ப்பாறை பக்ஷிகளாக்கின்ற அந்த சூர்ணிகையிலே குரு சக பிரம்மச்சாரி சிஷ்ய புத்திராதிகள்னு சாதித்தார். அதாவது அன்னம் குயில் இவற்றை எல்லாவற்றையும் குரு குருஸ்தானம் ஆச்சாரியஸ்தானத்திலே வைக்கிறான். ஆக குயில் இங்கே ஆச்சாரியனாக ஆகிறது. எம்பெருமானோடு நம்மளை சேர்த்து வைக்கிறவர் ஆச்சாரியன். அதே போல இங்கே ஆண்டாளை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதற்காக இந்த குயில் ஆச்சாரியன் ஸ்தானத்திலே இருக்கிறது. குயிலே, நீ அப்படி செய்தாய்னா ஆச்சாரியனுக்கு நானும் அடிமையாகி என் உடைமையும் அடிமையாக்குமா போலே, உனக்கு நானும் அடிமையாகி என்னுடைய கிளியையும் உனக்கு தோழமை கொள்ளுவிப்பன் அப்படின்ற உசத்தியான சுவாபதேசார்த்தம் இங்கே பலித்தமாகிறது. இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்ரீராமாயணத்திலிருந்தும் ஒரு விஷயத்தை காட்டுகிறார்கள். அதாவது, எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகன் குகனோடு தோழமை கொண்டான். அப்படி தோழமை கொள்ளும் போது என்ன செய்தான்னா, மாழைமான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலைனா, அழகிய கண்களுடைய சீதை இருக்கிறாளே குகனே, இன்று முதல் அவள் உனக்கு தோழியாகிறாள். அது மட்டும் இல்லை, என் தம்பி இருக்கிறான் எங்க, அவனும் உனக்கு தம்பியாகிறான். தானும் நட்பு பூண்டது இல்லாமல் தன்னுடைய தம்பி தன்னுடைய மனைவியாக இருவரையும் சேர்த்து நட்பு கொள்ள வைத்தானோ ராமன். அதே போல இந்த இடத்திலும் ஆண்டாள் சொன்ன கைமாறாக எது இருக்கிறதுன்னா, நானும் சேஷப்படுவேன் உனக்கு, என்னுடைய உடைமையும் உனக்கு சேஷப்படுத்துவேன்னு அற்புதமான சுவாபதேசார்த்தத்தை இந்த இடத்திலே நமக்கு நம் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து ஒன்பதாம் திருமொழியான சிந்துர செம்புடி, அதிலே ஒரு அர்த்த விசேஷத்தை அனுபவிப்போம். இதற்கு முந்தின திருமொழியான விண்ணில மேலாப்பிலே மேகங்களை திருவேங்கடமுடையான இடத்திலே தூது விட்டால் ஆண்டாள். ஆண்டாளுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அசோகவனத்திலே சீதையை ஹனுமான் கண்டான். பல அடையாளங்களை சொல்லி சூடாமணியை வாங்கி கொண்ட பிறகு திரும்பி புறப்படுவதற்கு தயாரானான். அப்பொழுது சீதை ஹனுமானிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், பிராணாநாமபி சந்தேகோ மமஸ்யான் நாத்திர சம்சயா, ஹனுமனே நீ திரும்பி ராமனை இங்கே கூட்டி வருவதற்குள்ளே நான் உயிர் வாழ்வது சந்தேகமாகும், இதுல எந்த விதமான சம்சயமும் இல்லை என்று ஹனுமானிடத்திலே தெரிவிக்கிறாள். அதே போல ஆண்டாளுக்கும் இந்த சென்ற திருமொழியிலே உயிர் தரிக்க முடியாத அளவுக்கு எம்பெருமானை விட்டு பிரிந்த விசேஷமானது மிகுந்திருந்தது. ஆனால் அவனிடத்திலே சென்று இதை சொல்லுவதற்கு ஹனுமானை போன்று ஒரு தூதுவர் சிக்கல. அதனாலே மேகங்களை இத்திருவேங்கடமுடையான் இடத்திலே தூதுவிட்டாள். அந்த மேகங்களோ இருந்த இடத்திலிருந்தே மழையை பொழிந்து தீர்த்தன. அதனாலே அங்கே இருந்த மலர்கள் எல்லாம் அரும்ப தொடங்கினவாம். அந்த மலர்களை எல்லாம் பார்த்து ஆண்டாளுக்கு இன்னும் பசலை நோய் மிகுந்து எம்பெருமானை விட்டிருக்கக்கூடிய பிரிவு பொறுக்க முடியாமல் பாடும் பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த 9வது திருமொழியும் அடுத்த 10வது திருமொழியும். இது ஆழ்வாருடைய இன்னுயிர் சேவலை ஒத்திருந்ததுன்னு அந்த இடத்திலே பிரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். 9வது பத்திலே இருக்கக்கூடிய திருவாய்மொழி, அங்கேயும் இன்னுயிர் சேவலும் நீரும் குவிக்கொண்டிங்கத்தன என்னுயிர் நோவம் இழத்தேன்மின், இது எல்லாம் என் உயிருக்கு காலனாக வந்து அமைந்திருக்கின்றன அங்கு சாதித்தார் ஆழ்வார். அதே நிலைமை இங்கே ஆண்டாளுக்கும் இருந்தது. இதிலே இருக்கக்கூடிய பாசுரம், கடைசி பாசுரம், கோங்கலரும் பொழில் மாலிருஞ்சோலையில் கொன்னைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். கோங்கு மலர்கள் அலர்ந்திருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அந்த திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய கோங்கு மலர்களிலே பூமாலைகள்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாம தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதே போல அடியேனும் எதற்கும் உதவாமல் இருக்கிறேன். அவற்று அந்த அச்சேதன பொருளுக்கு ஒத்து அச்சேதன பொருளாக நானும் வீணாக என் காலத்தை கிடத்தி கொண்டிருக்கிறேன். இது எதற்கு, இது எப்போ தீரும்னா, பூங்கோல் திருமுகத்து மருத்துவதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்வதன் ஞானுகளும். அந்த இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளையுடைய ஸ்ரீசூக்தி இரண்டவதாரத்திலே இரண்டு பிராட்டிமாருக்கு உதவினது தனக்கு ஒருத்திக்குமே வேண்டும்படியாயிற்று இவள் தசை. அதாவது இந்த இடத்திலே ரெண்டு இதிகாசங்களில் இருந்து ரெண்டு பிராட்டிமார்களுடைய விஷயமாக ஒரு விஷயம் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீராமாயணத்திலே யுத்தகாண்டம், அதிலே ராமன் ராவணனோடு யுத்தம் புரிவதற்காக சுவேலமலையிலே சேனையோடு வந்து தண்டிறங்கி இருக்கிறான். இதனை ராவணன் பார்த்துட்டு சீதையை எப்படியாவது கலங்கடிக்கணும்ன்ற எண்ணத்தையோட என்ன செய்தான்னா, ராமனுடைய போலியை போன்று, ராமனுடைய தலையை போன்று ஒரு போலியை செய்து கொண்டான். அவனுடைய கோதண்டத்தை போட்டு ஒன்று செய்து அதை மாயமா அப்படி எடுத்துட்டு வந்து சீதை முன்னாடி காட்டு, இதை பார் ராமனானவன் இறந்து விட்டான், உன் பத்தா ராமன் இறந்து விட்டான் அப்படின்னு ராவணன் காட்டுகிறான். அதை பார்த்த மாத்திரத்திலேயே பலவாறாக புலம்பி சீதை மூர்ச்சித்து விடுகிறாள். அதற்கு பின்பு ராவணன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் சரமை என்கின்ற ஒரு ராட்சசி, மிகவும் நல்லவள், அவள் சீதை நிலத்திலே வந்து அவளை தேற்றுகிறாள். சீதை, நீ இந்த இதெல்லாம் நம்பாதே, இது ராவணன் காட்டும் மாயமாக அமைந்திருக்கிறது. உனக்கு ராமனை பத்தி தெரியாதா, அவன் எப்பேற்பட்ட வில்லாளி, பெரிய திவ்ய காந்தி பொழுந்தியவர், அழகிய திருமேனியுடையவர், உலகிலே தர்மாத்மா என்று பெயர் பெற்றவர், யாராலும் வெல்ல முடியாமல் இருக்கிறவர். இப்படி திரிலோக பிரசித்தராக இருக்கக்கூடிய ராமன் அவரை கொள்றதுன்றது என்ன சாமான்யமான விஷயமா, அதுவும் கூட தம்பியாகிய லக்ஷ்மணன் இருக்கிறான், வானரசேனை இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் வைத்துமா நீ இன்னும் ராமன் இருந்திருப்பான் என்று நம்புகிறாய், அப்படி இருக்காது, உனக்கு வேணும்னா நான் ராவணனிடத்திலே சென்று ஒற்று கேட்டு விஷயத்தை சொல்லுகிறேன். சரமை ராவணனிடத்திலே சென்று ஒற்று கேட்டு இங்கே வந்து ராமன் உயிரோடு இருக்கிறான்ற விஷயத்தை சீதையினிடத்திலே சொல்லுகிறாள். அப்படி சொல்லும் பொழுது வானரசேனையுடைய முழக்கமும் ராமனுடைய கோதண்ட ஒளியும் கேட்டு சீதை மூர்ச்சை தெளிந்து தெம்பு பெற்றாள்னு ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல ஸ்ரீபாகவதத்திலே ருக்மணி பிராட்டி விஷயமாக ஒரு விஷயம் காணப்படுகிறது. ருக்மணி பிராட்டியோடைய தந்தை பீஷ்மகன், அவன் விதர்ப தேசத்து ராஜா. அவன் ருக்மணி பிராட்டியுடைய தமையனுக்கு ருக்மின்னு பேர். அவனுக்கு கிருஷ்ணனை பார்த்தால் ஒரே பகை. அதனால கிருஷ்ணனுக்கு ருக்மணியை கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே சிசுபாலனிடத்திலே ருக்மணியை விவாகம் செய்து வைக்க நிச்சயித்தான், விவாகத்திற்கு ஏற்பாடு செய்தான். ஆனா ருக்மணி பிராட்டிக்கோ கண்ணனையே தன் பர்த்தாவாக அடைய வேண்டும்னு ஆசை. அதனாலே கிருஷ்ணனிடத்திலே ஒரு பிராமணனை தூது விடுகிறாள். அந்த பிராமணனும் துவாரகாபட்டினம் சென்று கிருஷ்ணனிடத்திலே ருக்மணியுடைய நிலைமையெல்லாம் சொல்லி கிருஷ்ணனை இந்த விவாகத்திற்கு நிறுத்துவதற்காக அழைத்து வருகிறான் இந்த பிராமணன். அந்த வரத்துக்குள்ள ருக்மணிக்கு இந்த பிரிவு தாங்கவில்லை. கிருஷ்ணன் எப்பொழுது வரப்போகிறானோன்ற எண்ணம். அப்பொழுது புறச்சோலையிலே கிருஷ்ணனுடைய சங்கொலி, கிருஷ்ணனுடைய சங்குடைய ஒளி, அதை கேட்டு ருக்மணி பிராட்டி தரித்து நின்றாள்னு பாகவத புராணம் சொல்லுகிற கதை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இரண்டு பிராட்டிமார்களும் தாங்கள் எம்பெருமானை பிரிந்திருந்த போது ரெண்டு பேர் அவர்களை தேற்றி எம்பெருமானுடைய சார்கவில் நானொலி என்ன, மடுத்தூதிய சங்கொலி என்ன, இதை கேட்டு தரித்து நின்றார்கள் இரண்டு விராட்டிமார்களும். இவா ரெண்டு பேருக்கும் என்ன அத்தியவசாயம் இருந்ததோ அது எல்லாம் சேர்த்து ஆண்டாள் ஒருத்திக்கிட்ட மட்டுமே இருந்தது. ஆக இவர்களை எம்பெருமான் ஒரு இவர்களை எம்பெருமான் ஒரு துணை கொண்டு தேற்றினான். அதுபோல திருமாலருஞ்சோல எம்பெருமான் என எப்ப வந்து தேற்ற போறான்? அங்கே சீதைக்கு தன்னுடைய சார்கவில் நானொலியை காட்டி, ருக்மணி பிராட்டிக்கு தன்னுடைய சங்கொலியை காட்டி அவர்களை தேற்றினது போல என்னை எப்பொழுது வந்து திருமாலருஞ்சோல எம்பெருமான் தேற்றப்போகிறானோ, என்றைக்கு தேற்றுகிறானோ அன்றைக்குத்தான் நான் உயிர் தரித்திருப்பேன். இவர்கள் இரண்டு பேருடைய அத்தியவசாயத்தை சேர்த்து ஆண்டாளிடத்திலே இருப்பதாக இந்த இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார். ஆக நாச்சியார் திருமொழியிலிருந்து வசத்தியான ஒரு சில சம்பிரதாய விஷயங்களை இந்த திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு விண்ணப்பிக்க அடியனுக்கு பிராப்தமாயித்து குற்றமிருப்பின் ஹமித்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் கோதாயை நமஹா.